நான் எனது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் கிரியா பாபாஜி சத்குருவின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை எனக்கு கடந்த ரெண்டு தினங்களாக வந்த இரண்டு முக்கியமான கேள்வியும் ஒரு சாதாரண கேள்வியையும் வைத்து நடத்த இருக்கின்றேன். முதலாவது கேள்வியாக வந்தது வேதாந்த சித்தாந்த தொடர்பை பற்றி சிறிது விளக்கம் கேட்டிருந்தார் ஒரு அன்பர். அதிலிருந்து தொடங்குவோம் சத்சங்கத்தை. பாபாஜியின் தெய்வீய குரலில் கூறியிருக்கின்றார், பாபாஜியின் உன்னதமான கிரியா யோகத்திற்கு யாராவது வரும் சந்தர்ப்பம் கிடைப்பது எப்பவும் வேதாந்தத்தில் இருந்துதான் அந்த இடத்திற்கு அந்த ஆன்மாக்கள் சித்தாந்தத்திற்குள் வருவார்கள் என்பது பாபாஜியின் கருத்து. அதுவும் யதார்த்தமும் உண்மையும் கூட. சைவ சித்தாந்தமும் அதைத்தான் சொல்லுகின்றது. ஆகவே வேதாந்தத்தில் இல்லாமல் சித்தாந்தத்திற்குள் ஒருவரும் வர முடியாது. அப்போது அவருடைய கேள்வியின் மற்றைய சாரம், அவர் போட்டிருந்த சாரம் என்னவென்றால், தான் இப்போது கிரியா யோகத்துக்குள் வந்துவிட்டேன், ஆனால் வேதாந்தத்தில் ஏதாவது தான் செய்து வந்ததாக தெரியவில்லை, ஆதலால் தான் இந்த கேள்வி தன்னிடமிருந்து வருகின்றது என்பதுதான் அவருடைய கேள்வி. அது சரியான கேள்வி அவர் கேட்டது. ஆனால் அவர் மறந்துவிட்டார் ஒன்றை. அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார், இந்த பிறப்பு தான் தனக்கு முதலாவது பிறப்பென்று. அதில்தான் அவர் தவறுவிடுகின்றார். அவருடைய ஆன்மாவுக்கு இந்த பிறப்பு முதல் பிறப்பாக அமைய முடியாது. நிச்சயமாக அவர் யோகத்திற்குள் என்டர் பண்ணுவதற்கு, அதாவது யோகத்திற்குள் நுழைவதற்கு, அவருடைய ஆன்மா பல பிறப்புகளை முதல் எடுத்து அந்த பிறப்புகளில் வேதாந்த வழிபாடுகள், வேதாந்தத்தில் சொன்ன முறைப்படி அந்த வழிபாடுகளை எல்லாம் முடித்து அவருடைய ஆன்மா யோகத்திற்குள் வருவதற்குரிய நிலையில் இருந்தபடியால் தான் இந்த பிறப்பில் அவர் கிரியா யோகத்தில் தீச்சை வேண்டி கிரியா யோகா பயிற்சிகளை செய்கின்றார் என்பதுதான் அதன் கருத்து. ஆகவே நீங்கள் இந்த யோகத்தை பயிலும் போது எங்களுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் செய்து தானே இதுக்குள் வர வேண்டும், நாங்கள் அதை செய்யவில்லையே இந்த வாழ்க்கையில் என்றபடியால் நாங்கள் யோகத்திற்கு உள்ளே பழைய முதல் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் வந்து விட்டோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். நீங்கள் யோசித்தால் கூட இந்த யோகத்துக்கு நீங்கள் வேதாந்தத்தில் இருக்காமல் வர முடியாது. அப்படி வருவீர்களாக இருந்தால் இந்த யோகத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய ஆன்ம கண்டிஷனின் படி நீங்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு தகுதி பெற்றபடியால் தான் அந்த யோகத்திற்கு எட்டி பார்த்திருக்கின்றீர்கள் இந்த பிறப்பில். ஆனால் இந்த யோகத்தில் கூட நீங்கள் பல காலம் பயணிக்க வேண்டும். யோகத்தில் ஒரு பிறப்பில் மாத்திரம் பயணித்து நீங்கள் அந்த முக்கியமான நிலையை அடைவதென்றால் உங்களுக்கு அதீத பயிற்சிகள், சாதனைகள் நீங்கள் செய்ய வேண்டும். இருப்பினும் எங்களுடைய வாழ்க்கை என்பது, எங்களுடைய ஆன்மாக்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்பல்ல. மணிவாசகர் திருவாசகத்தில் சொன்னதின்படி பல பிறப்புகள், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா புறப்பும் புறந்திழைத்தேன் எம்பெருமான். ஆகவே இது சொல்லப்பட்ட புறப்புகளை நீங்கள் எண்ணி பார்த்தாலே 20க்கு மேல் வந்துவிடும், 18 புறப்புகளுக்கு கிட்ட. ஆனால் அந்த புறப்புகள் எல்லாம் தனியே 18 தான் என்பது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் நல்வினை தீவினைகள் காரணமாக உங்களுடைய புறப்புகள் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே போகும். ஆகவே நீங்கள் எத்தனை ஆயிரம் புறப்புகள், இந்த ஆன்மா, உங்களுடைய ஆன்மா எத்தனை ஆயிரம் புறப்புகளை கடந்து வந்தது, எத்தனை ஆயிரம் புறப்புகளை தொடர்ந்து செய்யப் போகின்றது, அது ஆயிரக்கணக்காக இருக்கலாம், நூற்றுக்கணக்காக இருக்கலாம், 10 கணக்காக இருக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய ஆன்மா ஒவ்வொரு புறப்பிலும் செய்யும் நல்வினை தீவினையை பொறுத்தது தான் அந்த ஆன்ம சக்கரம். ஆனால் நீங்கள் இந்த புறப்புகளை எல்லாம் கடந்து வந்து இந்த யோகத்துக்குள் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்றால், இந்த புறப்பிலும் உங்களுடைய மனித புறப்பு என்பது யோகியார் சொன்ன தகவலின்படி உங்களுக்கு அடுத்த புறப்பும் மனித புறப்பு தான் என்பது ஒரு நிச்சயமான ஒன்றென்று யோகியார் ஒரு சத்சங்கத்தில் தகவல் கொடுத்திருக்கின்றார். அந்த யோகத்திற்கு நீங்கள் வந்தபடியால் தான், அதாவது இந்த யோகத்திற்கு வரும் ஆன்மாக்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கின்றார்கள், யோகத்திற்கு வருபவர்கள் ஒரு சிலரே. அந்த யோகத்திற்கு வந்த ஆன்மாக்கள் இனி கூடுதலாக மனித புறப்பில்தான் அவர்களுடைய வாழ்க்கை அமையுமே தவிர, அவர்கள் பின்னோக்கி தங்களுடைய புறப்புகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருப்பது குறைவு என்பதை யோகியார் ஒரு சத்சங்கத்தில் கூறியதை நான் கேட்டேன் என்றபடியால் சைவ சித்தாந்தமும் அதைத்தான் சொல்லுகின்றது. நீங்கள் யோக நிலைக்கு, யோக பயிற்சி நிலைக்கு வரும்போது, யோக பயிற்சிகளை செய்யும் ஒரு ஆன்ம ஈடேற்றமான நிலைக்கு வரும்போது உங்களுடைய மனித புறப்பு ஒன்று உங்களுக்கு கரண்டி என்று சொல்லலாம். ஆனால் யோகத்தில் இல்லாது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து, அவர்களுடைய செயல்களை பொறுத்து, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் செய்யும் தீவினைகளை பொறுத்து வேறு பிறப்புக்கும் கீழே இறங்கி வரக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கென்றும் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த கிரியா யோக சாதகர்கள், இந்த சத்சங்க கூட்டத்தில் இருக்கும் சாதகர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி, யோகியார் மூலமாக உங்களுடைய மற்றைய புறப்புகளும், நீங்கள் இனி எடுக்கப் போகும் புறப்புகளும் யோக நிலைக்கு உங்களுடைய ஆன்மா பக்குவப்பட்டபடியால் அது நிச்சயமாக மனித புறப்பாக அமையும். ஆகவே இந்த யோக கிரியா யோக தத்துவத்தில் சொன்னபடி இந்த பஞ்ச யோகமாகிய 5 விரல்களை கொண்டு சொல்லக்கூடிய இந்த பாபாஜியின் பஞ்ச யோகமாகிய கிரியா யோகம், தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்புக்கு செய்யப்படும் யோகம், முழுமையான யோகம். அந்த யோகத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டீர்கள், தீட்சை மூலமாக பாபாஜியின் அரவணைப்புக்குள் வந்து விட்டீர்கள். நீங்கள் செய்யும் பயிற்சி நேரம் குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆன்மா அதற்கு பக்குவப்பட்டு விட்டது என்பது திண்ணம். ஆகவே உங்களுடைய பயிற்சியை நீங்கள் முடிந்தளவு செய்து உங்களுடைய ஒவ்வொரு புறப்புகளையும் தாண்டி போய் இந்த ஆன்ம ஈடேற்றத்தை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். அதற்கு அந்த பயிற்சிகளை எவ்வளவு தூரம் இந்த புறப்பில் செய்து முடிக்கலாமோ அதை செய்து முடித்தீர்கள் என்றால், அந்த சூட்சும தேகத்தில் நீங்கள் செய்யும் பயிற்சியாகிய குண்டலினி பிராணயாமம், தியானம், மந்திர பயிற்சி, இவை யாவும், இந்த 3 பயிற்சிகளும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நேர கணக்கும் உங்களுடைய ஆத்மாவுடன் சேர்ந்து அடுத்தடுத்த புறப்புகளுக்கு சென்று அந்த பயிற்சி எப்போது ஈடுறுகின்றதோ அந்த நேரம் உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம் கிடைத்து நீங்கள் இறையடியை சேருவீர்கள். அதுதான் ஆன்ம ஈடேற்றம். ஆகவே இதை நான் இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது 4 படிமுறைகள் இறையை அடைவதற்கு, சித்தாந்த படிமுறைகள். அது சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஸோ இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிகளால் இறையை அடையலாம். அந்த முறைப்படி தான் அந்த படிகள் அமைந்திருக்கின்றது. சரியை முதல், அதைத் தொடர்ந்து கிரியை, கிரியையைத் தொடர்ந்து யோகம், யோகத்தைத் தொடர்ந்து ஞானம். அப்போது எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் பழைய பிறப்பில் இந்த சரியை, கிரியை மார்க்கத்தை ஏற்கனவே முடித்த ஆன்மாக்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த புறப்பில் நீங்கள் சரியை, கிரியை செய்யவில்லையே, நான் யோகத்திற்குள் இருக்கின்றேனே என்ற ஐயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ஆன்மா ஏற்கனவே சரியை, கிரியை மார்க்கங்களில் பக்குவப்பட்டு வந்துவிட்டது. இப்போது யோக மார்க்கத்துக்கு காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. அப்போ இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தையே சித்தர் வகுத்து கொடுத்திருக்கின்றார். வால்மீகி சித்தர் இந்த சரியை என்பதற்கு பூரகமாகவும், கிரியை என்பதற்கு கும்பகமாகவும், யோகம் என்பதற்கு ரேசகமாகவும், இவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுவதே ஞானமாகவும் பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் இப்போது வேதாந்தம், சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தை எல்லாம் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், எல்லா முறைகளும் நீங்கள் வேதாந்தத்திலிருந்து தான் சித்தாந்தத்திற்குள் வந்து, சித்தாந்தத்திலிருந்து தான் இந்த யோகத்தில் நீங்கள் ஈடேற வேண்டும் என்பதுதான் அந்த முறை. இனி எங்களுடைய பஞ்சாங்க யோகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும், தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு என்று எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், இவையெல்லாம் வேதாந்த தத்துவத்தில் சொல்லப்பட்ட கோஷங்களுக்குரிய உடல்களாகும். அங்கே அதை விளக்கமாக வேதாந்தத்தில் எங்களுக்கு முதல் நாங்கள் அதை பற்றி தெரிந்திருக்கின்றோம் பழைய பிறப்புகளில். அப்படி இருக்கும் விஷயம் என்னவென்றால், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதை கோஷங்களாக வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் வேதாந்தத்தில் இருந்த காலத்தில் உங்களுடைய ஆன்மாக்கள் இந்த கோஷங்களை நீங்கள் பின்பற்றியவர்கள். அந்த கோஷங்கள் தான் இப்போது யோகத்தில் நீங்கள் தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு என்று உங்களுடைய உடலை யோக நிலையில் கணக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை நீங்கள் பாபாஜியின் கிரியா யோகம் மூலமாக செய்கின்றீர்கள், செய்யப் போகின்றீர்கள். ஆகவே வேதாந்தம் இல்லாமல் சித்தாந்தம் இல்லை என்று அந்த அன்பருடைய கேள்விக்கு விடை வழங்குகின்றேன். அப்போ இந்த அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு இவ்வளவு பதில்களும் போதுமானதாகும். அடுத்த கேள்வி வந்தது இன்னொரு அன்பரிடமிருந்து. சிற்றின்பம் பேரின்பத்தை பற்றி சிறிய விளக்கம் கேட்டிருந்தார். சிற்றின்பம் பேரின்பம் நான் முதலும் ஏதோ ஒரு சத்சங்கத்தில் சிறியளவு சொல்லியிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இந்த சத்சங்கத்திலும் அதை பற்றியும் சிறிது ஆராய்வோம். சிற்றின்பம் என்பது நாங்கள் இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து எடுக்கும் இன்பம். முதலாவது இந்த இன்பம் துன்பம் இரண்டுமே இந்த உலகத்தில் உண்டு. துன்பம் இருக்கிறபடியால் தான் எங்களுக்கு இன்பம் தெரிகின்றது. இந்த துன்ப இன்பங்களை எங்களுக்கு கொடுப்பது எங்களுடைய பொறிகள், முக்கியமாக ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு, உடல், நாக்கு, வாய். இந்த ஐந்து பொறிகளாலும் தான் நாங்கள் இந்த இன்ப துன்பங்களை எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்போ இந்த இன்ப துன்பங்கள் தான் எங்களுக்கு நல்வினையையும் தீவினையையும் செய்ய தூண்டுகின்றது. அதற்கு நான் போகவில்லை கூட இப்போது இந்த சத்சங்கத்தில், அதை நாங்கள் முதலே பார்த்து விட்டோம். அப்போ இந்த சிற்றின்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது இந்த ஐந்து பொறிகளாலும். அப்போ இந்த ஐந்து பொறிகளாலும் கிடைக்கும் இன்பங்கள் எங்களுக்கு சிற்றின்பம். அப்போ சிற்றின்பத்திலிருந்து நாங்கள் பேரின்பத்துக்கு போக வேண்டுமென்றால் அதுதான் எங்களுடைய கிரியா யோகா வாழ்க்கை. நாங்கள் இந்த பொறிகளை அடக்க வேண்டும். இந்த பொறிகளை அடக்க வேண்டுமென்றால் மனம் அடங்க வேண்டும். இந்த மனம் அடங்க வேண்டுமென்றால் சுவாசம் அடங்க வேண்டும். அப்போது இந்த எல்லாவற்றையும் அடக்குவதற்குரிய மொத்த பயிற்சி தான் கிரியா யோக பயிற்சி. அப்போ இந்த சிற்றின்பத்தை இந்த அன்பர் கேட்டதற்காக இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்வதாக இருந்தால், இந்த ஐந்து பொறிகளாலும் எங்களுக்கு கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம். நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிடுகின்றீர்கள், வாயால் நாக்கு அதை அந்த சுவையை உணர்கின்றது, அது ஒரு இன்பம். காதால் ஏதோ ஒன்றை கேட்கின்றீர்கள், அது ஒரு இன்பம். அப்படி இந்த ஐந்து பொறிகளாலும் கிடைக்கும் இன்பம்தான் சிற்றின்பம். ஆனால் இந்த ஐந்து பொறிகளாலேயும் கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம், ஆனால் ஒவ்வொரு செயலையும் சில நேரம் ஒரு பொறிக்கு மேலாக அந்த இன்பம் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு பொங்கல் ஒன்று பொங்குகிறீர்கள் என்று வைப்போம் வீட்டில். அந்த பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கும் போது பானையில் அதிலிருந்து வரும் ஆவியில் உங்களுக்கு ஒரு மனம் ஒன்று மூக்கத் துளைக்கும். சர்க்கரை பொங்கல் நினைத்து பாருங்கள். அந்த பொறியால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை எடுப்பீர்கள். ஓகே, பொங்கல் வருகின்றது என்று அதை கண்ணால் பார்க்கின்றீர்கள், அது பொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அதை சாப்பிட வரும்போது கடைசியாக நாக்கால் அதன் சுவையை உணர்கிறீர்கள். அப்போது இந்த பொங்கலை அந்த பொங்கி சாப்பிடுவதற்கு மூன்று பொறிகளில் உங்களுடைய இன்பங்கள் வருகின்றது உங்களுடைய உடலுக்கு. அது சிற்றின்பம். ஒரு பொறியில் மாத்திரம் வராமல் பல பொறிகளிலும் சிற்றின்பங்கள் வரலாம். ஆனால் இந்த ஐந்து பொறிகளிலும் இருந்து வரும் சிற்றின்பம் மணிவாசகரும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் வேறு பல இடங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுடைய இந்த 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 ஐந்து இன்பங்களும் சிற்றின்பங்களும் ஐந்து பொறிகளுக்களால் வரக்கூடிய மேக்சிமம் என்று சொல்லலாம் மொத்தமான இன்பம். ஆண் பெண் ஆக நாங்கள் கணவன் மனைவியாக சிற்றின்பத்தில் ஏற்பட்டு படுத்தும் நிலையில் இந்த ஐந்து பொறிகளும் ஒரே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இன்ப நிலை எங்களுடைய உடல் உறவு என்று பல சைவ சித்தாந்தத்திலேயும் அது குறிக்கப்பட்டிருக்கின்றது. சித்தர்கள் மேலும் குறித்திருக்கின்றார்கள். என்றபடியால் உங்களுடைய ஐந்து புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய இன்பம், உங்களால் உணரக்கூடிய இன்பம் அந்த உடல் உறவு. அந்த இன்பம்தான் பெரிய இன்பம் என்று சொல்லி எங்களுடைய உலகத்தில் 90% மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த இன்பத்தை மாத்திரம் அடைந்து அதனால் பிள்ளைகளையும் உருவாக்கி வாழ்க்கையை கழித்து முடித்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகின்றார்கள். ஆனால் நாங்கள் கிரியா சாதகர்களாகிய நாங்கள் அதே குடும்ப வாழ்க்கையில் இருந்து அந்த சிற்றின்பத்தை நாங்கள் பெற்றாலும் நாங்கள் அந்த பேரின்பத்தை அடைவதற்குரிய முயற்சியில் யோக வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த யோக வாழ்க்கையில் நாங்கள் பயணித்து கொண்டு போகும்போது இந்த ஐந்து பொறிகளையும் அடக்குவது தான் எங்களுடைய யோக பயிற்சி. அப்போ இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கும் போது தான் நாங்கள் அடைந்து கொண்டிருக்கும் இன்பம் சிற்றின்பம் அதைவிட ஒரு பெரிய இன்பம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் பாபாஜியை அடைய நோக்கும் வழி யோகத்தின் மூலம். அதில் கிடைக்கும் இன்பம் எல்லோரும் இப்போது சிறிது சிறிதாக ஆவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயிற்சியில் இருப்பவர்கள் இந்த சத்சங்கத்திலேயே பல தடவை பலர் கூறியிருக்கின்றீர்கள். பாபாஜி உங்களுடன் பயணிப்பதும் உங்களுடைய பல செயல்களில் அவர் உங்களுடன் இருந்து உங்களுக்காக உதவுவதெல்லாம் கேட்கும் உணரும் போது நீங்கள் அளவிலா மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றீர்கள் என்று மனமாற அந்த சந்தோஷத்தை மற்ற சாதகர்களுடன் பகிர்ந்திருக்கின்றீர்கள். அதுதான் பேரின்பத்துக்கு செல்லும் வழி. அந்த வழியில் கிடைக்கும் இன்பம்தான் அந்த பேரின்பத்தை நோக்கி செல்லும் இன்பம். அப்போ பேரின்பம் எப்போது முழுமையாக உங்களுக்கு கிடைக்குது என்றால் இந்த சிற்றின்பத்தை நீங்கள் விட்டு விலத்தும் போது. நீங்கள் விலத்த தேவையில்லை. இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கி கொண்டு போகும்போது நீங்கள் சிற்றின்பத்தில் இருந்து வெளியால் வருகின்றீர்கள். வரும்போது பேரின்பத்தை நோக்கி போகின்றீர்கள். கடைசியாக பேரின்பத்தை கிடைக்கும் போது இந்த சிற்றின்பம் இல்லாமல் போகின்றது. இன்னொரு விளக்கம் என்னென்றால் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் சிற்றின்பம் என்பது ஒரு காலகட்டத்தில் வந்து போகின்ற இன்பம்தான் இந்த வாழ்க்கையில் சிற்றின்பம். அதாவது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டுக்களில் உங்களுக்கு இன்பம், வளர்ந்து கொண்டு வரும்போது டீனேஜில் இருக்கும்போது அந்த வயதுக்குரிய இன்பங்களை நீங்கள் அளிப்பீர்கள். இப்போ இந்த ஒரு திருமண பருவத்துக்கு வரும்போது உடல் உறவுக்குரிய இன்பத்தை அளிப்பீர்கள். அதை முடிந்து உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு பொறுப்பாக நீங்கள் செய்யும் வேலைகளில் சில சில ஆன்மீகத்தில் இன்பம் வரத்துவாங்கும். அதை விட முதுமைக்கு போகும்போது அடுத்த வாழ்க்கை என்னவோ அதற்கு தேவையான என்ன விஷயத்தை செய்யலாம் என்ற சிந்தனையில் உங்களுடைய இன்பம் போகும். அப்படி இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் நீங்கள் எங்கே எங்கே இந்த சிற்றின்பங்களை அனுபவிக்கிறீர்களோ ஒவ்வொரு நிலையிலும் அந்த சிற்றின்பம் மறைந்து போகின்றது. ஏனென்றால் அதே சிற்றின்பத்தை உங்களுக்கு திரும்ப பெற முடியாது. ஏனென்றால் அதான் சிற்றின்பம். ஆனால் எந்த வயதிலாவது நீங்கள் யோகத்திற்குள் வந்து இந்த பேரின்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது பொறிகளை அடக்கி அதில் வரும் பேரின்பம் நிலை மாறாதது. அது உங்களுக்கு திருஞான சம்பந்தருக்கு 3 வயதில் கிடைத்த பேரின்பம் பேரின்பந்தான். அப்பருக்கு 79 வயதில் கிடைத்த பேரின்பம் பேரின்பந்தான். ஆகவே பேரின்பம் என்பது அந்த இறை நிலையை நீங்கள் இன்பத்துடன் அதை அனுபவிக்கும் போது அந்த இன்பம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் அது உங்களை விட்டு போகாது. நீங்கள் போகச் சொன்னாலும் போகாது. ஆகவே அதான் அந்த பேரின்பம். அப்படியான பேரின்பத்தை அடைய விடாமல் தடுப்பது தான் இந்த மாயா சக்திகளும் நல்வினை தீவினைகளும் எங்களுடைய ஆன்மாவை. ஆகவே நாங்கள் இப்போது செல்லும் பாதை கிரியா யோக பாதை. அந்த பாதையில் இப்படியான விடயங்கள் எங்களை கடந்து செல்வதற்குரிய கிரியா யோகத்தை பாபாஜி எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார். நாங்கள் அந்த கிரியா யோகா முறைப்படி சிறிய சிறிய பயிற்சியை செய்து கூடி நாங்கள் பெரிய நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த ப்ராப்பிலா அல்லது அடுத்த ப்ராப்பிலா அல்லது அதுக்கு அடுத்த ப்ராப்பிலா அந்த பயிற்சிகளை எல்லாம் முடித்து உங்களுடைய ஆன்மா ஈடேறும். அது கூடி இறை அருள் தான் உங்களுடைய முயற்சி என்று கூட, உங்களுடைய முயற்சி மாத்திரமல்ல, இறை அருள் இல்லாமல் அந்த ஈடேற்றம் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்தான் உங்களுடைய வினைகளை எல்லாம் பகுத்து பகுத்து ஒவ்வொரு ப்ராப்பிலும் உங்களுக்கு தருகின்றார், தரப்போகின்றார். ஆகவே அந்த இறை அருளோடு நாங்கள் எல்லோரும் இந்த சாதனையை கூட கூட செய்து நாங்கள் அந்த ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் கிரியா யோகத்தின் மகத்துவம். அதே மாதிரி நாங்கள் பார்க்க போனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். அது மூன்றாவது கேள்வி வந்தது. அதை பல முறை பல கோணங்களில் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இருப்பினும் அது ஒரு அம்மா கேட்டிருந்தால் தங்களுடைய பிள்ளைகளை பற்றிய நிலைக்காக அந்த அம்மாவுக்காக அதையும் ஒரு விளங்கப்படுத்தி விடுகின்றேன். அதாவது தன்னுடைய டீனேஜ் 19 வயது 17 வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த யோகத்தை நாடி வருகின்றார்கள் இல்லை, தான் பல முறை அவர்களிடம் கேட்டும் வருகிறார்கள் இல்லை, ஐயா அதற்கு ஏதாவது வழிவகை உண்டா அவர்களை யோகத்திற்கு எடுப்பதற்கு? அதான் அந்த அம்மையாருடைய கேள்வி. இந்த யோகம் என்பது குடும்பமாக செய்கிற யோகம். இந்த காலத்தில் விஞ்ஞான முறை கூடுதலாக வளர்ந்து மெஞ்ஞான முறை குறைந்து கொண்டு போகின்றது. ஆனால் இந்த விஞ்ஞான முறை வளர்வதே மெஞ்ஞானத்தால் என்பதை அறியாதவர்கள் படித்த முட்டாள்கள் என்று யோகியார் சொல்லுவார். ஆகவே மெஞ்ஞானம் என்றும் அழியவில்லை, மெஞ்ஞானம் என்றும் குறையவில்லை. விஞ்ஞானம் கூடுகின்றதை நாங்கள் அறிகின்றோம். ஏனென்றால் சிற்றறிவிலிருந்து அந்த விஞ்ஞானம் அந்த அளவுக்கு கூடிக்கொண்டு போவதற்கு காரணமே மெஞ்ஞானம். ஆனால் அங்கு மெஞ்ஞானம் ஒளிந்திருக்கின்றது. அந்த மெஞ்ஞானம் இல்லாமல் எந்த விஞ்ஞானியாலையும் ஒன்றையும் கண்டுபிடித்து விட முடியாது, எதையும் உருவாக்க முடியாது. அதான் அந்த இயற்கையோட சீற்றம் என்று இப்போது நாங்கள் கொரோனா வைரஸுக்குள்ளால் தாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் முதல் இயற்கைக்கு மாறாக போகக்கூடாது. அதாவது நாங்கள் உண்மையாகவே உண்மையை நோக்கியே வாழ்ந்தோம் என்றால் இயற்கை சீற்றம் கொள்ளாது. அந்த உண்மை நிலையை நோக்கி நாங்கள் வாழ வேண்டும். அதை வாழுவதற்குரிய வழிதான் கிரியா யோகம். எல்லோருமே உண்மையை நோக்கி அடைந்து கொண்டு போனால் இந்த இயற்கையும் இந்த மக்களோட சேர்ந்தே வாழ்ந்து கொண்டு போகும். எப்போ இந்த உண்மையை நோக்கி வளராமல் நாங்கள் வாழாமல் அந்த இயற்கையை சீற்றம் கொள்ள செல்லுகின்றோமோ, நான் சொல்லுவது உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் சேர்த்துத்தான், அப்போதுதான் இயற்கை சீற்றம் அடையும் போதுதான் இந்த சுனாமிகளும் எரிமலைகளும் இயற்கையாக நடக்கப்படும் எல்லா விடயங்களும் நடக்கின்றது. அதில் ஒரு விதம்தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் கிருமியால் நாங்கள் ஓடுபட்டு திரிகின்றோம் முகமூடியும் போட்டுக்கொண்டு. அந்த முகமூடி போடுவதால் எங்களுடைய பிராணயாமத்தையே நாங்கள் சாதாரண காற்றிலிருந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தடையாக இருக்கின்றது. ஆனால் பிராணயாம பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது அந்த முகமூடி தேவையில்லை. ஆனால் நான் சொன்னதென்று சொல்லிவிட வேண்டாம் வழியால். ஆனால் நாங்கள் முகமூடி இல்லாமலே இந்த கொரோனாவில் சீவிக்கலாம். ஏனென்றால் பிராண சக்தி. ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லோரும் முகமூடி போடாமல் போகச் சொல்லி நான் சொல்லவில்லை. நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் அந்தளவு தூரத்துக்கு உங்களுக்கு மனத்தைரியத்தை கொடுப்பது தான் இந்த கிரியா யோகம். ஆனால் நீங்கள் அது சொன்னபடி அந்த சாதனையை செய்து அந்த சக்தியை உங்களுக்குள் எடுத்திருக்க வேண்டும். நான் கிரியா யோகா வகுப்புக்கு போகின்றேன், நான் கிரியா யோகா வகுப்பில் பதிவு செய்திருக்கின்றேன், ஆகவே எனக்கு கொரோனா வராதென்றுட்டு முகமூடி இல்லாமல் திரிந்து விடாதீர்கள். அந்த பிராண சக்தி உங்களுடைய உடம்பில் உங்களுடைய உடம்பை சுற்றி இருக்குமாக இருந்தால்தான் இந்த நுண்ணுயிர் உங்களை நோக்கி வராது. அதற்கு பயிற்சி தேவை. அதற்காகவாவது உங்களுடைய பயிற்சியை செய்ய வேண்டும். அப்போ இந்த அம்மாவுக்கு நாங்கள் வரும் சொல்லும் தத்துவம் என்னவென்றால் இயற்கைக்கு மிஞ்சி நாங்கள் போகக்கூடாது, இயற்கையை சீற்றமடைய செய்யக்கூடாது. அதற்கு எங்களுடைய வாழ்க்கை உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய வாழ்க்கையும் அது உண்மையாக இருந்தால் இயற்கை எங்களுடன் அன்பாக சந்தோஷமாக செயல்படும். நாங்கள் சந்தோஷமாக இந்த இயற்கையில் வாழ்ந்து அடுத்தடுத்த பிறப்புகளை எடுத்து நாங்கள் ஈடேற்றத்தை அடையலாம். ஆனால் இந்த அம்மாவுக்கு நான் சொல்லும் தகவல் என்னவென்றால் பிள்ளைகள் வளர்ப்பு என்று ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையில் யோக முறைப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக உங்களுடைய வீட்டுக்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லும் நேர்மறை எண்ணங்கள் உதய இருக்க வேண்டும். நெகட்டிவ் தோட் ஃபோர்ஸே உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் வின்னிங், அதாவது முதலாவது வெற்றி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள் கொண்டுவருவதற்குரிய முறை குடும்பமாக யோகம் செய்வது. அப்படி இல்லை என்றாலும் உங்களுடைய குடும்பத்தில் 4 பேர்கள் என்று வைப்போம் அம்மா, அந்த 4 பேரில் 2 பேர் செய்கின்றீர்கள், 2 பேர் செய்யலை என்றால் கூடி அந்த 2 பேர் செய்கின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே அந்த 2 எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்ற 2 பேரை ஒரு காலகட்டத்தில் மாற்றிவிடும். மாற்றினால் முழுக்க முழுக்க நேர்மறை எண்ணமே உங்களுடைய வீட்டில் சஞ்சரிக்கும். அது பாபாஜியின் எண்ணங்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு அந்த எனர்ஜியை அங்கே வரப்பண்ணுவதற்கு நீங்கள் இருவரும், கிரியா யோகத்தில் இருக்கும் இருவரும் கூட கூட சாதனைகளை செய்து கொண்டு வரும்போது, உங்களுடைய வீடுகளில் ஒரு நாளும் வீட்டிலிருந்து செய்யும் சாதனை டைம்களில் செய்து கொண்டு வரும்போது, அவர்கள் உங்களை நோக்கி காந்தம் ஒரு இரும்பை நோக்கி எப்படி கவருவதாக வருமோ அதுபோல் உங்களை நோக்கி வருவார்கள் என்பது திண்ணம் உறுதி. ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தி பார்த்தால் தான் உங்களுக்கு அது விளங்கும். அதை சில பெற்றோர்கள் இப்போது வந்து எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகள், அந்த பக்கமே திரும்பி பார்க்காத பிள்ளைகள் இப்போ தங்களுக்கு கிட்ட வந்து, அம்மா பாபாஜி என்றால் யார், நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள் என்று பல கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் என்று. அதே நேரம் அதே பிள்ளைகள் எல்லாம் விலத்தி நின்ற பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்தாலும் செய்யுங்கோ, எங்களுக்கு இதை பற்றி தெரியாது என்று. ஆகவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களோட சாதனை மூலம் நீங்கள் கூட்டி கொண்டு வர, நீங்கள் அவர்களை போய் கையை பிடித்து கொண்டு வர தேவையில்லை, அவர்களாக வந்து காலுக்கில் நிற்பார்கள் ஒரு நேரத்தில். அது உங்களுடைய பயிற்சியை பொறுத்தது. அது ஒரு வகை அவர்களை கொண்டு வருவதற்கு. இரண்டாவது வகை, நீங்கள் அவர்களோட அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உங்களுடைய அவர்கள் உங்களிடம் கேட்டு பெற்று வாழும் விஷயங்களை கேட்கும்போது ஒரு நாளும் எதிர்மறையாக பதில் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். உங்களுடைய பிள்ளை வந்து கேட்கின்றது, நான் இன்று படம் பார்க்க போயிட்டு வரப்போகின்றேன் என்று ஒரு சின்ன உதாரணம் நண்பர்களுடன். அது உங்களுடைய மனதுக்கு அப்படி படம் பார்க்க போவது, அதாவது ஏதாவது ஒரு தீய காரியம் வரும் என்று சொல்லி நினைக்கின்றீர்கள் என்று வைப்போம். அப்போ அந்த 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 விஷயத்தை நீங்கள் 2 விதமாக அதில் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, ஒரு விதமான பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், நீ போக முடியாது, போனால் இந்த வீட்டுக்குள் வர வேண்டாம், அது வெரி எக்ஸ்ட்ரீம். அப்படி சொல்றது எதிர்மறை எண்ணங்களை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் திணித்து விடுகின்றீர்கள். அதே நேரம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வேறு விதமாக அந்த விஷயத்தை நீங்கள் அனுமானி செய்து கொண்டு போகலாம் அந்த பிள்ளையுடன். சரி, கவனமாக போயிட்டு வாங்க, நேரத்துக்கு வாங்க, ரைட், இப்படி இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் தனியாக போகும்போது உங்களுக்கு கிடைக்கலாம், அதால் தான் நாங்கள் பெற்றோர்களாக பயப்படுகின்றோம், கவனமாக போயிட்டு நீங்கள் நேரத்துக்கு வரணும் என்று சொல்லி, அது ஒரு ஆசீர்வாதத்துடன், விருப்பம் இல்லை என்றாலும் வெளியால் அவர்களுடைய அவர்களின் மேல் ஒரு கண்ணை வைத்து கொண்டு அவர்களை விட்டு எடுப்பீர்களாக இருந்தால் அந்த பிள்ளை அடுத்த முறையும் அதே மாதிரி விஷயங்களை உங்களிடம் வந்து அலசி ஆராய்ந்து தான் செய்யுமே தவிர தன்னிச்சையாக உங்களுக்கு தெரியாமல் செய்ய வழிக்கிறாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆகவே நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது நேர்மறை எண்ணங்களாக, நேர்மையாக, நேர்மறையாக பேசி அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேணுமே தவிர எதிர்மறையாக அவர்களை பயப்படுத்தி வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியாது. அப்படி நடத்த வழிக்கிட்டவர்களுடைய பிள்ளைகள் தான் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வெளியே வழிக்கிடுகின்றார்கள். அந்தளவு தகவலையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து வினாவிட பகுதிக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காண்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.